தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, மார்ச் மாதம் என்றதும் வசந்த காலம் பற்றிய எண்ணங்கள் மனதில் வலம் வருவது இயல்பு. வசந்த காலம் என்று சொன்னதும் வண்ண வண்ண மலர்களால் நிறைந்த ஒரு கற்பனை உலகம் மனதில் நிறைகின்றது. வருடம் முழுவதும் வசந்த காலமாகவே இருந்துவிட்டால் நலமாக இருக்கும் என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஆனால் அன்புள்ளங்களே, இயற்கை சுழற்சியில் வசந்தம், கோடை, இலையுதிர், குளிர் என்ற நான்கு காலங்கள் ஒன்றை ஒன்று தொடர்ந்தால் மட்டுமே இந்த பூமிக்கோளம் உயிர் வாழ முடியும். நம் சுயநலத்தால் பூமிக்கோளத்தை கூடுதல் வெப்பமடையச் செய்து இந்த நான்கு காலங்களின் அழகிய சுழற்சியை தடுமாறச் செய்கிறோம் என்பதையும் இவ்வேளையில் நாம் நினைவு கொள்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, சென்ற ஞாயிறை மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடிய போது துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை என்று நாம் சிந்தனைகளை துவக்கினோம். மனித வாழ்வில் நாம் சந்திக்கும் மற்றொரு அனுபவத்தை இன்று சிந்திப்போம். அதுதான் நம்மை தேடி வரும் பிரச்சனைகள். பிரச்சனைகளைக் கண்டு ஓடி ஒளியலாம், கோபத்தோடு எதிர்கொண்டு பிரச்சனைகளை பெரிதாக்கலாம், அல்லது நிதானமாய் தெளிவாய் சிந்தித்து சிக்கலை தீர்க்கலாம். தன்னை தேடி வந்த ஒரு பிரச்சனையை இயேசு சமாளித்த அழகை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது.
அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகள் விடியற்காலை பொழுது ஒன்றை சித்தரிக்கின்றன. நம்மில் பலர் காலையில் எழுந்ததும் கோவிலுக்குப் போவது, யோகாசனம் செய்வது அல்லது உடற்பயிற்சிக்காக நடப்பது, ஒரு கப் காஃபியை கையில் வைத்து கொண்டு செய்தித்தாளை படிப்பது என அமைதியான செயல்களிலேயே காலைப்பொழுதை செலவழிப்போம். அவ்வேளையில் மனதை கஷ்டப்படுத்தும் கோபப்படுத்தும் செயல்களில் பொதுவாக ஈடுபடுவதில்லை. இயேசுவும் அதைத்தான் செய்தார். முந்திய இரவு ஒலிவமலைக்குச் சென்ற இயேசு பொழுது விடிந்ததும் கோவிலுக்குத் திரும்பினார் என்று இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகள் சொல்கின்றன. அவர் எதற்காக கோவிலுக்குத் திரும்பினார்? இரவு முழுவதும் ஜெபத்தில் தான் சந்தித்த தந்தையை மக்களுக்கு அறிமுகம் செய்யவே அவர் கோவிலுக்கு வந்திருந்தார்.
அந்த அமைதியான சூழலில் புயல் ஒன்று இயேசுவை நெருங்கியது. மறைநூல் அறிஞர் பரிசேயர் வடிவில் வந்த புயல் அது. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு வந்தது அந்த கும்பல். விடிந்ததும் ஒரு வழக்கை ஆரம்பிக்க இவர்கள் வந்திருந்தனர் என்றால் இரவு முழுவதும் அவர்கள் சதித்திட்டத்தில் நேரத்தை வீணடித்திருக்க வேண்டும் என்று சிந்திக்கத் தோன்றுகின்றது. இயேசுவை எப்படியும் மடக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையாக மாறிவிட்டது. அவர்களது சதிக்கு பயன்படுத்திய பகடைக்காய் ஒரு பெண்.
உடலளவில் அந்த பெண்ணை பயன்படுத்திவிட்டு ஓர் ஆண் ஓடிப்போயிருக்க வேண்டும். அவன் அங்கு இழுத்து வரப்பட்டதாக நற்செய்தி சொல்லவில்லை. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் தங்கள் ஆணவ விளையாட்டில் அந்த பெண்ணை மட்டும் ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த இழுத்து வந்திருக்கிறார்கள். இது சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து அன்பர்களே. இன்னொரு மனிதரை சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதை விட பெரிய பாவம் உலகில் இல்லை. ஆழமாக அலசி பார்த்தால் பாவங்கள் என்று நாம் பட்டியலிடும் பல செயல்களில் இறுதியில் இந்த உண்மை ஒன்றே பின்னணியில் இருக்கும். மற்றொரு மனித பிறவியை நம் சுயநலத்திற்கு பயன்படுத்துவது, பலியிடுவது மிகப்பெரிய பாவம்.
அன்பு நெஞ்சங்களே, பொருட்களை பயன்படுத்துகின்றோம், பயன் தீர்ந்ததும் குப்பையில் எறிகின்றோம். பொருட்களை பயன்படுத்துவதில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டுமென்று அண்மைய காலங்களில் பேசி வருகின்றோம். நம் சுயநலத்தின் வெளிப்பாடாக வளர்ந்துள்ள தூக்கி எறியும் கலாச்சாரத்தை குறித்தும் இயற்கை சீரழிவை குறித்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல நேரங்களில் பேசி நம் மனசாட்சியை தட்டியெழுப்பி வருகின்றார். இறைவா உமக்கு புகழ் என்ற திருமடலிலும் இக்கருத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். பொருட்களையும் இயற்கையையும் பயன்படுத்துவதிலேயே இவ்வளவு கவனம் தேவை என்று சொல்லும்போது மனிதர்களை பயன்படுத்துவதில் எவ்வளவு கவனம் தேவைப்படுகின்றது? அன்பு நெஞ்சங்களே, மனிதரை பயன்படுத்துதல் என்ற சொற்றொடரே அவலமான கருத்து. மனிதர்களோடு பழகுவது, வாழ்வது என்பதுதான் நாம் பயன்படுத்த வேண்டிய சொற்கள். ஆனால் நாம் வாழும் இன்றைய உலகில் பொருட்களும் மிருகங்களும் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன, மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். இதுதான் அன்று இயேசுவுக்கு முன் நடந்தது.
காலமெல்லாம் அருணை மழை பொழிந்திடுமே.
அன்பு நெஞ்சங்களை, விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்து வந்ததாக கூறுகின்றனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும். இவர்கள் ஏன் இயேசுவிடம் வர வேண்டும்? இவர்களுக்குத்தான் சட்டங்களெல்லாம் தலைகீழாய் தெரியுமே. அந்த பெண்ணை தண்டிக்கும் அதிகாரமும் இவர்களுக்கு உண்டே. பின் எதற்கு இந்த நாடகம்? இயேசுவை எப்படியும் மடக்க வேண்டும் என்பதே அவர்களது எண்ணம். அதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்த பெண்ணோ சட்டங்களோ கூட அவர்களுக்கு முக்கியமில்லை. அன்பு நெஞ்சங்களே, நான் பல ஆண்டுகளுக்கு முன் பார்த்த ஒரு நாடகம் என் நினைவுக்கு வருகின்றது. அந்த நாடகத்தை எழுதியவர் இயேசுவை ஒரு புரட்சியாளராகவே அதிகம் காட்டினார். அந்த நாடகத்தில் இன்றைய நற்செய்தி நிகழ்வு ஒரு காட்சியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. நாடக ஆசிரியர் அமைத்திருந்த அந்த காட்சியில் இயேசு பரிசேயரிடம் ஒரு கேள்வி கேட்பார். இந்த பெண்ணை விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடித்ததாக சொல்கிறீர்களே, அப்படியானால் அந்த ஆண் எங்கே என்று இயேசு கேட்க அவர்கள் மௌனமாகி போவார்கள்.
இயேசுவின் இந்த கேள்வி யோவான் நற்செய்தியில் கொடுக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தால் இயேசு இப்படி ஒரு கேள்வியை கட்டாயம் எண்ணி பார்த்திருப்பார். அதிலும் முக்கியமாக பரிசேயர்கள் கல்லால் எறிய வேண்டும் என்ற சட்டத்தை இயேசுவுக்கு நினைவுபடுத்திய போது இக்கேள்வி கட்டாயம் அவருக்குள் எழுந்திருக்கும். மோசேயின் சட்டப்படி விபச்சாரத்தில் ஈடுபடும் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்க அந்த ஆணை அவர்கள் இழுத்து வந்ததாக கூறவில்லை. ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி என்ற அளவில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசே சட்டத்தை மாற்றியமைத்து விட்டனர். இவ்விதம் ஒரு பெண்ணையும் மோசே சட்டத்தையும் பகடை காய்களாக்கிய பரிசேயரையும் மறைநூல் அறிஞர்களையும் வேதனையோடு நினைத்து பரிதாபப்பட்டு இயேசு மௌனமாகிப் போனார். ஆனால் அவர்கள் விடுவதாயில்லை. மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே அவர் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொன்னார். உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மையில் கல் எறியட்டும்.
என தருமை அன்புள்ளங்களே, இயேசுவுக்கு சவால் விட வந்திருந்த பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞருக்கும் இது பெரும் மரண அடி. முதியோர் தொடங்கி எல்லாரும் போக வேண்டியதாயிற்று. இறுதியாக அந்த பெண் மட்டும் தனித்து விடப்படுகின்றார். இயேசு அந்த பெண்ணை மன்னித்து அனுப்புகின்றார். அந்த பெண்ணுக்கு இயேசு மன்னிப்பு வழங்கிய போது இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். அதை அவர் சொல்லவில்லை என்றாலும் இப்படி ஒரு சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண் முற்றிலும் மாறிய ஒரு வாழ்வை ஆரம்பித்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பு இதயங்களே, நிபந்தனையற்ற அன்பு நம் வாழ்வில் ஆற்றக்கூடிய புதுமைகள் உணர்ந்து பார்க்க வேண்டியவை. இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை வாழ்ந்து பார்க்க முயல்வோம். சலிப்பின்றி மன்னிப்பவரே இறைவன் என்ற உண்மையை சலிப்பின்றி மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சொற்கள் நம் உள்ளங்களுக்கு நம்பிக்கை தரட்டும். இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் சோர்வின்றி சலிப்பின்றி இறைவனின் இரக்கத்தை நாடி மீண்டும் மீண்டும் வருவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.